செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 10:7-15 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்று எழச் செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தன் உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யார் என கேட்டு அறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உடையவராக இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்த நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அருமையான இறைப்பிள்ளைகளே, அன்றைய வார்த்தையை உங்களோடு இந்த நாளில் பகிர்ந்து கொள்வதை இறைவன் தந்த ஒரு பேரானந்தத்தின் வழியாய் நான் இந்த நேரத்தில் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு நீங்கள் இந்த வாசகத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா பல கருத்துக்களில் இந்த செய்தி கொடுக்க முடியும். இன்றைய மறையுறையை பல கருத்துக்களை சொல்ல முடியும். விண்ணரசை பற்றி மறையுறையாக சொல்ல முடியும். பறைசாற்றுங்கள் அப்படின்ற வார்த்தையை மையப்படுத்தி கூட இன்றைக்கு மறையுறை கொடுக்க முடியும். அதுபோல் ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற நிலையிலையும் கூட மறையுறை கொடுக்க முடியும். அது எல்லாற்றையும் விட எனக்கு ஏதோ ஒரு வார்த்தை ரொம்ப பிடித்தமான வார்த்தையாக இருந்துச்சு. அதை மையப்படுத்தி இன்றைய நாளில் உங்களோடு இந்த மறையுறை கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குடையாக பெற்றீர்கள், அதை குடையாகவே வழங்குங்கள் அப்படின்ற அந்த ஒரு சொற்றொடரை மாத்திரம் எடுத்து விளக்கலாம் என்று நினைக்கிறேன். பல கருத்துக்கள் உள்ளிருந்தாலும் இந்த ஒரு வார்த்தையை இந்த நாளினுடைய இறை செய்தியாக நாம் சிந்திக்கலாம். அன்பு பிள்ளைகளே, தனக்கு மட்டும்தான் வேண்டுமென்று உலகத்தில் படைக்கப்பட்ட எந்த உயிரும் நினைப்பதே இல்லை. மலர் ஒருபோதும் இதழ்களை விரிக்கக்கூடாது என்று நினைப்பதே இல்லை, அது மனம் கொடுக்க விரும்புகிறது. அதுபோல மலர் ஒருபோதும் காய்க்கக்கூடாது என்று சுருங்கிக் கொள்வதில்லை, மலர் காயை கொடுக்கிறது. மேகத்தை பாருங்கள், அது நீரை கொடுக்கிறது. மரங்களை பாருங்கள், சுவாசிப்பதற்கு நமக்கு நல்ல தூய்மையான ஆக்சிஜன், நமக்கு நல்ல காற்றை கொடுக்கிறது. இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாமே, கடவுளால் படைக்கப்பட்ட எல்லாமே யாருக்காவது பிரயோஜனப்படுற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மனிதனை தவிர நீங்கள் நானும் அதை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு மற்ற ஆண்டவர் கூட ஒரு அறிவை கொடுத்ததுனால என்னவோ தெரியல, குதூர்க்கமாக நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறதுனால கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு நிறைய நேரங்களில் வருவதில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் குடையாக பெற்றுக்கொண்டீர்கள், அதை நீங்கள் குடையாக பெற்றுக்கொள்ளுங்கள். திருப்பாடல் வாசம் இல்லையா, ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதற்கு தான் இந்த நாளினுடைய திருப்பாடலோடு கூட நமக்கு அழைப்பை கொடுத்திருந்தது. கொடுப்பதில் அவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்வதனுடைய நோக்கம், நம்மிடம் இருக்கிற எதுவுமே நாம உழைத்து பெற்றதில்லை. உண்மையை சொல்ல போனால் அப்படிதான், எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது, இருக்கிறதுலேருந்து இறைவன் கொடுத்ததை தான் நான் பிறருக்கு கொடுக்க கடவுள் நமக்கு இந்த நாளில் அழைப்பு கொடுப்பதாக நான் விரும்புகிறேன். வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. 9 பயஸ் அப்படின்னு ஒரு திருத்தந்தை இருந்தார். அவருடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு வீட்டில் அந்த இத்தாலி தேசத்தில் ரோம் நகரில் ஒரு வறுமையான குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அவங்களுக்கு மருந்து வாங்குற கூட கையில் காசு இல்லாத ஒரு சூழல், என்ன செய்யலான்னு யோசிக்கிறான், யார்கிட்டையும் கேட்க முடியல. அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வருது, ஏன் திருத்தந்தைகிட்ட கேட்கக்கூடாது, ஈஸ் மை ஃபாதர் இல்லையா, நம்முடைய ஆயர், என்னுடைய ஆயர், என்னுடைய திருத்தந்தை, நான் அவர்கிட்டே கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அம்மாவுக்கு 30 அந்த நாட்டில் வந்து நம்ம ரூபாயின்னு சொல்கிற மாதிரி லீரா அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, லீரா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு 30 லிரா தேவைப்படுது, அவங்க அம்மாவுக்கு வந்து மன்னிக்கணும், 37 லிரா அவனுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன யோசிச்சு யோசிச்சு பார்க்குறான், ஒன்றுமே செய்ய முடியல. கடைசியாக வந்து திருத்தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதுறான், இந்த மாதிரி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, போ பண்ணு, எனக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்புகிறாரு. செய்தி போகுது, இந்த பையனை வர சொல்லிடுறாங்க. யாரை? திருத்தந்தையை பார்க்குறதுக்கு இந்த குட்டி பையன் போகிறான். அப்போ உள்ளே போன உடனே அவர் பார்த்து அந்த பையன்ட்ட பேசுகிறாரு. விசாரிச்சுட்டு உங்கள் அம்மாவுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் போது, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையிலேருந்து ஒரு 20 லிராவை எடுத்து கொடுக்குறாரு. வாங்கிட்டு அந்த பையன் அப்படி மேலே எங்களையும் பார்க்குறான், என்னையா அப்படி சொல்லி கேட்குறாரு. எனக்கு 37 கேட்டேன், நீங்கள் 20 கொடுத்துருக்குறீங்க, 10th நான் யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னா. உடனே போப்பாண்ட இந்த பையில கையை விட்டு திருப்பி இன்னொரு 20 லிரா எடுத்து கொடுத்தான். திருப்பி அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருக்கிறான் போப்பாண்ட கேட்குறாரு, என்னையா அப்படி சொல்லி கேட்குறாரு. என்னையான்னா நான் சொல்கிறேன், என்னுடைய பாணியில் சொல்கிறேன், அவர் என்ன கேட்டிருப்பான்னு தெரில. அப்போ என்னையா அப்படி சொல்லி கேட்குறாரு. அவன் பார்த்துட்டு கொடுக்குடுன்னு ஓடிட்டான். ஓடிட்டு அடுத்த நாள் அதே போல் அவர்கிட்ட நேரம் கேட்டு உள்ளே வந்து நிற்கிறான். அந்த மாதிரி உங்களை ஒரு சின்ன பையன் பார்க்க வந்திருக்கான், யாருன்னா நேற்று வந்தாலும் அந்த பையன், சரி வர சொல்லுங்கள் உள்ளே அப்படின்றார். உள்ளே போகிறான், திருத்தந்தை கேட்குறாரு, என்ன என்ன காசு வேணுமா, என்ன உங்கள் அம்மாவுக்கு சரியில்லையா, பணம் நிறைய தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்படியே கையை மூடிக்கிட்டே இருந்து டக்குன்னு கையை திறந்தானா, கையில் 3 லிரா கையில் வச்சுருந்துருக்கிறான். என்னப்பா இது அப்படி சொல்லி கேட்டாராம், எனக்கு 37 தேவை, இந்த 3 நேற்று சில்லறை இல்லை, அதனால தான் நேற்று உங்கள்ட்ட கொடுக்க முடியல, தேங்க்யூ பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 லிராவை அவன் கொடுத்து விட்டு வந்தானான். இது எப்படி ஆச்சு தெரியுமா, அந்த பையன் மேலே போப்பான்றதுக்கு தீராத ஒரு அன்பு, அவன் அவ்வளோ தூரம் நேசிக்கிறார் அந்த பையனை, அவன் அவரே படிக்க வச்சு பின்னாளில் அவர் குருவானதாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. கேட்பதற்கு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது, நாம் கொடுக்கிற பொழுது அது இரட்டிப்பான ஒரு கொடுத்தலாக மாறும் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணமாக நான் பார்க்கிறேன். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்னவென்று சொன்னால், நீங்கள் கொடுங்கள். எதையெல்லாம் கொடுக்க சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் போய் இறை வார்த்தையை கொடுங்கள், அதான் விண்ணரசு நெருங்கி விட்டது என்று பறைசாற்றுங்கள். என்னிடமிருந்து எவ்வளோ வார்த்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, என்னோடு இருக்கிற நாட்களில் அதை போய் மக்களுக்கு கொடுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், உங்களுக்கு நான் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை நான் தந்திருக்கிறேன், அதை நீங்கள் போய் மக்களுக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இறந்தவர்களை உயிர்த்தல செய்யுங்கள் அப்படின்றார். நோயாளர்களை தொழுநோயாளர்களை குணமாக்குங்கள், பேய் பிடித்தவர்களை ஓட்டுங்கள் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு சொல்கிறாரு. கொடையாக பெற்றுக்கொண்டீர்கள், அதை நீங்கள் கொடையாகவே நீங்கள் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நான் கொடுத்த கொடைகளை மட்டும் எடுத்து செல்லுங்கள், எந்தெந்த கொடைகள் எல்லாம் மக்களுக்கு பயன்படும் அந்த கொடைகள் எடுத்து செல்லுங்கள், அதை விடுத்து செப்புக்காசோ வெள்ளியோ கைத்தடியோ மிதியோ கம்போ நீங்கள் எதுவும் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் விளக்கமாக சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, எப்படி லவ் அப்படின்னு அன்பு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு ஃபார்மே இல்லை, அதை வந்து அனுபவிச்சா தான் தெரியும். இரக்கம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன ஒரு ஒரு இரக்கம்னா தூக்கி கொண்டு வந்து காமிக்க முடியுமா, இரக்கத்தை காமிக்க முடியாது, பட் ஒன்லி கேன் ஃபீல், அதை நம்ம உணரத்தான் முடியும். அது போல தான் இந்த கொடுக்கறது அப்படின்றதையுமே அதை உணர்ந்தா தான் தெரியும். அதை வந்து நான் சொல்கிறதுனாலையோ அதில் உங்களுக்கு ஒன்றும் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை கொடுக்குற பொழுது அதை நமக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நான் ரொம்ப நேசித்த ஒரு மனிதன் கூட சொல்லலாம், எங்களுடைய சிவகங்கை மறை மாவட்டத்தின் இந்த எங்கள் 1000 முன்னாடி முதல் 1000 என்று சொல்லலாம், எட்வர்ட் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 1000 இருந்தார். நான் சிறு பிள்ளையிலிருந்தே அவரை பார்த்து வளர எனக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியத்தை தந்திருந்தார். அப்போது நான் சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருந்து பார்த்துருக்குறேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் 1000 அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவரை வந்து பார்க்குறதுக்கு. பார்க்குறாள்னா என்ன, அவர் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அவராக நிறைய பேர் பிள்ளைய படிக்க வைக்கணும், அர்த்தத்தை கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், ஏதாவது கேட்டு வருவாங்க பார்த்துக்கோங்க, எல்லாருக்குமே கொடுப்பார், இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர் ஓய்வு பெற்ற பிறகு எங்கள் 1000 அருகிலேயே ஒரு ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய தந்தையர்களுக்கான இல்லம் இருக்குது, ஹோம் ஜோலோம் அப்படின்னு சொல்லி இடம் இருக்குது, அங்கே தான் ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். அப்போயுமே பார்த்துக்கோங்க, மக்கள் நிறையா போக ஆரம்பிச்சிட்டாங்க. 1000 இருக்கும் போது நிறையா பணங்கள் வந்து போயிருக்கும், வெளிநாட்டு உதவிகள்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் இந்த ஓய்வு பெற்ற பிறகு பெரிய அளவில் நிதி அவரிடம் இல்லை, அவர் பெரிதாக எதையுமே சேர்க்கவும் மாட்டார், அப்படியே வாழ்ந்து பழகிய ஒரு மனிதன். அந்த நாட்களில் கூட அவர்கிட்ட போகும்போது அவங்க என்ன செய்வார் அப்படின்னா, சமயக்கார மாட்ட போய் சம்பளத்துலேருந்து கடனை வாங்குவார். இந்த மாதம் காசு கொடு, நான் உனக்கு அடுத்த மாதம் திருப்பி தந்துடுறேன். பக்கத்தில் கான் ஒன்று இருக்கும், அந்த சிஸ்டர்ஸ்லாம் போய் கடன் வாங்குவார். 500 கொடுங்க, 1000 கொடுங்க, 2000 கொடுங்க அப்படின்னு கடனை வாங்கி வர்றவங்களுக்கு அதை கொடுப்பார். சரி போ, பிள்ளைய படிக்க வச்சுக்கோ, போ மருத்துவத்துக்கு வச்சுக்கோ, ஆ ஏன் அழுகிற, அழுக 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 போ போ அப்படின்னு சொல்லி இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருப்பார். அவங்க பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க வரும்போது அதுகள்கிட்டையும் சொல்லி வாங்குவார். அப்போ தான் அந்த சிஸ்டர்ஸு சமயக்காரம்மாலாம் சொல்லுவாங்க, பாருங்க உங்கள் பெரியப்பா என்கிட்ட ஒரு 5000 வாங்கினார், உங்கள் பெரியப்பா ஒரு 3000 வாங்கியிருக்காரு, தரமாட்டேன்றார், நீங்கள் தான் சொல்லுங்கள், நாங்கள் எப்படி போய் 1000 போய் கேட்குறது அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷனை நான் என் கண்ணால் பார்த்துருக்குறேன். அவருக்கெல்லாம் விண்ணகப்பேரன்பம் உறுதியாக இருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அதில் அது வந்து அதில் கொடுக்கறதுடைய இன்பத்தை கண்ணட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலேருந்து நம்மை நம்மால் பிரித்து கொள்ள முடியாது அப்படின்றத ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறார். நான் உங்களுக்கு குடையாக கொடுத்தேன், எல்லாம் குடையாகவே நீங்களும் என்ன செய்யுங்கள், அதை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்றைய குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம நிறைய மக்களை பார்க்குறோம், எத்தனையோ குடையாளர்களை நாம் கண்டிருக்கிறோம். இந்த புதிய அரசு அரியணை ஏறிய பிறகு, அரியணைன்னு சொல்லக்கூடாது, இது வந்து ஒரு முள்படுக்கையின் மீதான ஒரு அரசாட்சி தான். குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் தன்னார்வமாக அவர்களுக்கு உதவிகள்லாம் செய்திருக்கிறார்கள். அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஃபண்டுக்கெலாம் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க, நான் கூட அனுப்பியிருந்தேன். அனுப்பிட்டு அந்த அமௌண்ட்டெல்லாம் அடிச்சுட்டு எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லலாம் போட்டு விட்டேன். அப்போ நான் போடும்போதே போட்டு, இது என்னுடைய பெருமைக்காக இல்லை, இப்படியும் நாம் நம்முடைய அரசுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த காலங்களில் உதவி செய்யலாம் என்று சொன்னேன். என்னுடைய நான் பணி செய்கிற இளைஞர்கள் நிறைய பேர் அந்த திட்டத்தில் பங்கெடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் பேப்பரை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா, அந்த நாட்களில் குறிப்பாக யூடியூப்லலாம் நிறைய தளங்களில் நம்ம உள்ளே போய் வளர்ச்சி பார்க்குறோம். இந்த என்டர்டெய்னிங் அப்படின்றத விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமாக யூடியூப்ல உட்காந்து ஒரு சில காரியங்கள் நம்ம தேடணும் அப்படின்னா, அறிவுக்கான காரியங்கள், ஆன்மாவை தொடக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கும். சில நாட்களுக்கு முன்பாக நான் பார்த்தேன், அழகர் கோயிலில் வந்து இன்றைக்கி டூரிசம் எல்லாம் இல்லாமல் போச்சு. மதுரை, நம்ம சிவகங்கைக்கு மதுரையில் இருக்கிற அந்த அழகர் கோயிலில் பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன பண்ணுறது, ஒருத்தர் யோசிக்கிறா இருப்பாருங்க, ஐயோ நமக்கெல்லாம் ஏதோ அரசாங்கம் ஒரு 4000 தருது, 2000 தவணை கொடுத்துட்டாங்க, இருந்து 2000 தந்துருவாங்க, அப்போ நம்ம யாராட்ட போய் கடன் கடனை வாங்கி கூட நம்ம சாப்பிட்றலாம், அட்லீஸ்ட் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அவர் யோசிக்கிறா இருப்பாருங்க. அழகர் கோயிலுக்கு ஃபேமஸ் என்னென்னா, குரங்கு தான் ஃபேமஸ். ஐயோ இந்த குரங்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த லாக்டவுன் தளர்வு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கிடக்கிற அழுகி போன கொஞ்சம் வேஸ்டான பழங்கள் அல்லது வீட்டில் இருக்க கொஞ்சம் தானியங்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் அந்த திண்டுகளில் போய் வைக்கிறாரு. அதை ஒரு காட்சியாக நான் பார்த்தேன், உண்மையிலே எனக்கு மனதை தொட்டது. கடந்த வாரம் எங்கள் நான் என்னுடைய இப்போ என்னுடைய சிவகங்கை ஊரில் நான் பார்த்தேன். பார்த்துக்கோங்க, சாயந்தரம் ஒரு காலையில் ஒரு 6:30 போல் இருக்கும், நான் நடந்துட்டு இப்படி வந்து கொண்டிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 ஐயா இருப்பார், ஒரு வயர்க்குடைக்குள்ளே ஒரு பாலித்தீன் பை, அந்த பாலித்தீனுக்குள்ளே பொறி வச்சுருக்கிறாரு, இங்கிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறார். அப்போ இந்த இப்போலாம் நம்ம இடம் வாங்கினதுக்கப்புறம் கல்லுக்காலாக ஊண்டி நம்ம பேர் போட்டு வைப்போம், நம்ம பேரில் பெருசு பெருசாக அப்படி கம்பி வழியெலாம் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கல்லுக்கால மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பொறி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை வச்சுக்கிட்டே போகிறார். அந்த அந்த கடலை உருண்டை, அந்த கடலை பருப்புகள்லாம் வச்சுட்டே போகிறார். யாருக்கு, ஐயோ வானத்து பறவைகள் என்ன செய்யும் அப்படிலாம் யோசிச்சு பாருங்களே. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வானத்து பறவைகளை பாருங்கள், விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் அதற்கு உணவு தருகிறேன் அப்படின்னா, இப்படிப்பட்ட கொடையாளர்கள் மூலமாக தான் ஆண்டவர் உணவு அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ இதனுடைய மகிழ்ச்சி அப்படின்றது கொடுத்தலில் இருக்கிற நிறைவு என்பது அனுபவிக்கிற பொழுதுதான் கிடைக்கும். அதை தன்னுடைய சீடர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் கொடையாக பெற்றீர்கள், அதை நீங்கள் கொடையாகவே கொடுங்கள் என்று சொல்கிறார். இதே ஆண்டவர் தான் சொல்கிறார், நீங்கள் கொடுக்கிற பொழுது அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அடுத்தவர்களுக்கு கொடுங்கள் என்று அதை சொல்லுகிறார். அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், எவர் ஒருவர் கொடுக்கிறாரோ அவருக்குத்தான் கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அப்படின்றதையும் ஆண்டவர் தான் சொல்கிறார். நீங்கள் நினச்சிக்கலாம், என்ன ஃபாதர் கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறீங்களே, ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு சபக்காரங்க வைக்கிற மாதிரி நான் வந்து தைத்து வச்சு என்ன சொல்கிறது, 1/10 கொடுங்க, அந்த பிரசங்கத்துக்கு நான் சொல்ல வரல, அது என்னுடைய நோக்கமும் அல்ல. இருப்பினும் கூட நம்மால் முடிந்த அளவு கொடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், மக்களே இந்த திருச்சபையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கொடுப்பதில் பிறந்தது தான் இந்த திருச்சபை. முழுக்க முழுக்க இந்த தாய் திருச்சபை கொடுப்பதில் பிறந்தது, தவத்தில் பிறந்த ஒரு திருச்சபை என்று தான் சொல்ல வேண்டும். கொடுக்கிற பொழுது கொடுக்கிறோம் என்கிற உணர்வை இல்லாமல் கொடுப்பது தான் உண்மையான கொடுத்தல். அடுக்குமொழி போல தெரியலாம், கொடுக்கிறது பொழுது கொடுக்கிறோம் என்கிற உணர்வே இல்லாமல் கொடுப்பதுதான் உண்மையான கொடுத்தல், அதை தான் உண்மையான கொடை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த திருச்சபை நீங்கள் எடுத்துக்கோங்க, தந்தையாம் கடவுள் தன் மகனை கொடுத்தார் இல்லையா, மகன் அந்த மகன் தன் உயிரை கொடுத்தார். மாதாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாதா தன் பிள்ளையை கொடுத்தார். அந்த மகன் வந்து திருத்தூர்கள் நமக்கு கொடுத்தார், திருத்தூர்கள் கடவுளுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்தாங்க. அப்படி இப்படித்தான் கொடுத்தலில்தான் அந்த திருச்சபை வளர்கிறது என்று சொன்னால், இட்ஸ் லைக் எ செயின் ரியாக்ஷன். இது வந்து ஒன்றை தொட்டு ஒன்று இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரி, அப்போ இன்றைக்கி நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பலவிதமான கொடுத்தலை பார்க்குறோம். அதை ஒன்று ஒன்றை நாம் கொஞ்சம் வகைப்படுத்தி பார்த்தால் உங்களுக்கு சிந்தனைக்கு இந்த நாளுடைய ஒரு செய்தியினுடைய உள்சாரத்தை உள்வாங்குவதற்கு துணையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். முதல் காரியம் எதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சில பேர் புண்ணியத்துக்காக கொடுப்பாங்க. புண்ணியத்துக்காக கொடுப்பாங்க, புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதுக்காண்டி கொடுக்கக்கூடியவள் இருப்பாங்க. பல நேரங்களில் நாம் வந்து இந்த சாப்பாடெல்லாம் ஆக்கி போடுவோம், அல்லது ஏதாவது வெளியில் கோயில்களுக்கெல்லாம் போனால் நம்ம சின்ன வயசில் எனக்குலாம் ஞாபகம் இருக்கிறதுன்னு ஒருத்த ஒரு ரூபாய் சில்லறையை மாற்றி, 2 ரூபா சில்லறை, 5 ரூபா சில்லறையை மாற்றி வச்சுக்கிட்டு அந்த வேளாங்கண்ணியிலேருந்து அப்படி நடந்து போனால் நிறைய அந்த பராரிகள் உட்கார்ந்துருப்பாங்க, கையேந்தி பிழைக்கக்கூடிய மக்கள் அமர்ந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் அம்மா வந்து போட சொல்லுவாங்க, ஒருத்த ரூபாயா நெட்டுக்கு போட்டுக்கிட்டு போ அப்படின்னு. அதிகபட்சம் போட்டால் 20 ரூபாய்க்கு மேலே போட மாட்டோம், ஆனால் 20 பேருக்கு போட்டோமேனு ஒரு திருப்தி இருக்கும் பார்த்துக்கோங்க. அது எதுக்கு அப்படின்னா புண்ணியத்துக்காக போடுவாங்க. நிறைய பேர் நீங்களும் அதை செய்திருப்பீங்க. ரெண்டாவது, புகழுக்காக செய்யக்கூடியவங்க இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. புகழுக்காகவே செய்யக்கூடியது, நான் பேர் வரணும், நம்மளை பற்றி 4 பேர் சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி செய்யக்கூடிய இருக்கிறாங்க. புண்ணியத்துக்காக செய்கிறாங்க, புகழுக்காக செய்கிறாங்க. மோசமானது இப்போ இருக்கிற ட்ரெண்டு, புகைப்படத்திற்காக கொடுக்குறாங்க. ஃபோட்டோ எடுத்து போடணும் அப்படின்றதுக்காண்டியே இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு காரியம். தன்னைத்தானே நான் முன்னிறுத்திட்டோம்னா அப்புறம் அதில் என்ன இருக்குது? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், வழக்கை கொடுப்பது இடக்கைக்கு தெரியக்கூடாது, இடக்கை கொடுப்பது வழக்கை தெரியக்கூடாது. எப்படி வேணாலும் வச்சுக்கோங்களேன், கையும் கையுமே தெரியாமல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற போது அது அவ்வளோ தூரம் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை போய் ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி அதை கலரிங்லாம் பண்ணி அதை அப்படியே டெக்கரேட் பண்ணி அதை 4 பேருக்கு போட்டு காமிச்சு அதுக்கு நான் லைக் வந்ததுக்கப்புறம் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கிறலாம், அதுக்கு நம்ம கொடுக்காமே இருக்கலாம். அப்போ இன்றைக்கி புகழுக்காகவும் கொடுக்குறாங்க, ஃபோட்டோவுக்காகவும் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் பிராயச்சித்தத்துக்காக கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு பாவம் பண்ணியிருப்பாங்க, அந்த பாவ கழுவாய் பழி அது அந்த காலத்தில் இருந்துச்சு, அது இருக்குது, அதை நம்ம செஞ்ச பாவம் போகணும் அப்படின்றதுக்காண்டி கொடுப்பாங்க. ஒரு சில நான் கேள்விப்படுறேன் இல்லையா, 2 தலைமுறைக்கு முன்னாடி யாராவது ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க, அது என் பிள்ளைய பாதிக்குமோ அப்படின்னு சொல்லி அது பாதிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி கூட செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமாக கொடுக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. இன்னொரு கொடுத்தல், இழப்பீட்டுக்காக கொடுப்பது. ஒரு ஒரு காரியம் நடக்கும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிரும், நம்ம போய் ஒருத்தரை முட்டிடுவோம், அவங்க இறந்துருவாங்க, கை கால் போயிடுச்சு, அப்போ அவங்களுக்கு ஒரு இழப்பு என்னால் ஏற்பட்டுச்சு, அதனால் அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் இழப்பீடாக கொடுப்பவர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு காரியம் இருக்குது என்னென்னா, நிர்பந்தத்தின் பேரில் கொடுக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நிர்பந்தத்தின் பேரில் கொடுக்குறாங்க, நிர்பந்தம் அதெல்லாம் ரொம்ப மோசம். அதில் இப்போ நம்ம நிறைய பார்ப்பது உண்டு. முக்கியமாக நான் அனுபவித்த காரியங்கள் தான் நான் பெரும்பாலும் சொல்வது உண்டு. இப்போ எங்கள் பள்ளிகளில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அல்லது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் வேலை செய்வாங்க, அவங்கள்ட்ட போய் நாம் அந்த மாதிரி ஒரு நிவாரணம் பண்ணியிருக்கிறது, அதுக்கு நீங்கள் கொடுங்க, நம்ம கோயிலில் கோயில் கட்டுற பணி இருக்குது, ஒரு இல்லை நடத்துகிற அதுக்கு கொடுங்க அப்படின்னா, நம்மகிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுக்காண்டி கடுப்பில் கொடுப்பாங்க. இல்லைனா அந்த ஃபாதர் ஒரு நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற கரஸ்பாண்டருக்காக நம்மளை திட்டுவாரே அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் அருங்குடைக்கு நிறைய பேர் வர்றோம்னு வச்சிங்களா, அப்போ ஃபாதர் ஒரு தேவைன்னு சொல்லி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நிர்பந்தத்தின் பேரில் கொடுக்குறவ கட்டாயம் 100க்கு 10 பேர் இருக்க தான் செய்வாங்க. எல்லாரையும் சொல்ல முடியாது, நிர்பந்தத்தின் பேரில் ஐயோ கொடுக்கலாம் நினச்சிக்குவாங்களே நம்மளை அப்படின்னு கொடுக்கக்கூடிய இருப்பான். அதுவும் கொடுத்தல் தான், நிலைன்னு சொல்கிறதுகள். அதே போல் இன்னொரு கடமை, கடமைக்காக கொடுப்பது. சாரி கொடுக்கணும் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடியவர் இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் தாய் தகப்பங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் இந்த நிலையில் தான் நினச்சிக்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற காசுலாம் ஏதோ கடமை, சரி ஊருக்காரங்க நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்களே, தாய் தகப்பன் சொந்தம் வந்தாலும் நம்மளை ஒரு மாதிரி சொல்லிருமே அப்படின்றதுக்காண்டி பெற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. கடமைக்காக கொடுப்பது, அதான் கடைசியாக ஒன்று இருக்குது. அது என்னென்னா, அர்ப்பணத்தோடு கொடுப்பது, அர்ப்பண உணர்வோடு கொடுப்பது. இப்போ எத்தனை நான் சொன்னேன், முதல்ல என்ன சொன்னேன், புண்ணியத்துக்காக கொடுப்பது, புகழுக்காக கொடுப்பது, புகைப்படத்திற்காக கொடுப்பது, பிராயச்சித்தமாக கொடுப்பது, அடுத்து என்ன, அடுத்து இழப்பீட்டிற்காக கொடுப்பது, நிர்பந்தத்திற்காக கொடுப்பது, கடமைக்காக கொடுப்பது. இது எதுவுமே கடவுளுடைய பார்வையில் நிற்கப் போவது இல்லை. ஒன்றே ஒன்று தான் நிற்கும், அது என்னவென்று சொன்னால், அர்ப்பண உணர்வோடு நாம் கொடுப்பது. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இதை நாம் செய்வதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவர் சீடர்கள் வாயிலாக இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார் என்று நான் நினைக்கிறேன். நண்பு சகோதரர்களே, கொடுத்தலில் வளர்ந்த திருச்சபை நம்மை கொடுப்பதற்கு அழைப்புகிறது. இல்லாதவர்களோடு இயலாதவர்களோடு நம்மோடு இருக்கிற காரியங்களை பகிர்ந்து கொள்கிற பொழுது இறைவன் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இல்லை என்று ஒருபோதும் நாம் சொல்லவே கூடாது. இருப்பதை பகிர்ந்து கொள்வதில் இருக்கிற பேரானந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இடையில ஒரு சின்ன கதை படித்தேன், அதோட சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஒரு பையன், அவனுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு பையனை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பையன் யாருக்கு லெட்டர் எழுதுனா, போப்பான்றதுக்கு கடிதம் எழுதுனா. இந்த பையனுக்கு ஒரு தேவை வந்துருச்சு, இவன் அங்கங்கே கேட்டு பார்க்குறான், யாருமே அவன் கொடுக்க மாட்டேன்றாங்க. இவனை எப்படி சின்ன பையனை நம்பி எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பார்க்குறான். என்னடா ஒரு வேலும் கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை படைச்ச கடவுளை நீ தான் எனக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடிதம், ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி, இந்த மஞ்சள் கலர் கார்டு இருக்கு தெரியுமா, அந்த கார்டை வாங்கி அதில் எழுதுறார், டியர் காட், நான் நல்லா இருக்கிறேன், உங்கள் நல்ல நம்பர் ஆவல், இந்த மாதிரி எனக்கு அவசரமாக எனக்கு ஒரு 100 ரூபா தேவைப்படுது, ஊரில் ஒரு வேலும் தரமாட்டேன்றான், அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு சீக்கிரமாக ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கடிதம்னு எழுதியாச்சு. இப்போ லெட்டர் எழுதியாச்சு, போஸ்ட் பண்ணுறதுக்கு 2 அட்ரஸ் தெரியல அவருக்கு, ஃப்ரம் அட்ரஸ் தெரியுது, 2 அட்ரஸ் தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்குறேன், யார்ரா எப்படா அந்த லெட்டருக்கு எப்படா போடுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி போஸ்ட்மேனுக்கு தான் எல்லார் அட்ரஸுமே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காட் கடவுள் அப்படின்னு போட்டு கேர் ஆஃப் போஸ்ட்மேன் அப்படின்னு போட்டார். மேலே போட்டு லெட்டரை போஸ்ட் பண்ணியாச்சு, போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் போட்டான். போஸ்ட் மாஸ்டர் எடுத்து பார்க்குறாரு, அடப்பாவே இவ்வளோ தூரம் நம்பிக்கையோ, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கானே, இவன் ரொம்ப பெருசாகவும் கேட்கல, எவ்வளோ கேட்டிருக்கான், 100 ரூபா தானே கேட்டிருக்கான், சரி இந்த பயம் பாவம் அப்படி சொல்லிட்டு நாமளே அந்த அட்ரஸ்க்கு 100 ரூபா அனுப்பும்னு சொல்லி 100 ரூபா அனுப்பியாச்சு. அந்த 100 ரூபா அனுப்பினதுக்கப்புறம் அவர் பார்க்குறாரு, 100 ரூபா அனுப்பலாம் பார்க்குறாரு, பையில 80 ரூபா தான் இருக்குது. அந்த 80 ரூபா எடுத்து மணியார் வச்சு அந்த பையனுக்கு அனுப்பி விட்டார். உடனே காசு 80 ரூபா கிடச்சோன்னு அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் அனுப்பும் போதே ஃப்ரம் காடுன்னே போட்டு அனுப்பிட்டார். இவன் வாங்கி பார்க்குறான், பரவாயில்ல கடவுள் 80 ரூபா அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போஸ்ட் கார்டில் எழுதுனவன் இப்போ கொஞ்சம் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த போஸ்ட் கார்டில் எழுதாமல் நல்லா பெருசாக ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரில் எழுதின, ஆண்டவரே நீங்கள் போன தடவை நீங்கள் அனுப்பின உதவிக்கு ரொம்ப நன்றி, இப்போ மீண்டுமாக எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு எனக்கு ஒரு 200 ரூபா தேவைப்படுது, நான் அது இமீடியட்டாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதிட்டு பின் குறிப்பு அப்படின்னு போடுறான். பின் குறிப்பு, ஆண்டவரே கடந்த முறை ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு, நீங்கள் வந்து 100 ரூபா அனுப்பினதில் பாருங்கள், இந்த போஸ்ட்மேன் வந்து 20 ரூபா எடுத்துக்கிட்டு எனக்கு 80 ரூபா தான் கொடுத்துருக்குறாரு, அதனால் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், அந்த ஆள்கிட்ட நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்காமல் வேறு ஒரு ஆள் மூலமாக கொடுக்க பாருங்கள், இல்லை நீங்கள் நேரடியாக எனக்கு அனுப்ப பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதி வச்சாங்க. அங்கேயும் யார் போன கடவுள் கேர் ஆஃப் போஸ்ட் மாஸ்டர் தானே, இந்த கடிதம் போயிருக்கு. அப்போ போஸ்ட் மாஸ்டர் உடச்சு பார்க்குறாரு, பார்த்தா அவரை பற்றியே கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கான். உடனே அவர் பார்க்குறாரு, அடப்பா முட்டாப்பையில் எப்படியா இருக்கானுங்க அவங்க அப்படின்னு நினச்சிட்டார். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்படியும் ஒரு பையன் இருக்கிறான், இப்படியும் ஒரு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நாம் எந்த பையனை போல் இருக்கிறோம் அப்படின்றத நாம் தான் சுய ஆய்வு செய்து பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அப்பேற்பட்ட ஒரு நல்ல அழைப்பை கொடுக்கிறார். குடையாக பெற்ற சீடர்களை குடையாக கொடுக்க அழைத்தது போல அவரால் நாம் பெற்றிருக்கிற குடைகளை மனமுவந்து கொடுத்தோம் என்று சொன்னார். எந்த ஒரு உலகப்பற்றும் இல்லாமல் உலகமே நமக்கு என்ற உணர்வோடு வாழ முடியும் என்கிற ஒரு மைய கருத்தை ஏற்றவர்களாக தொடர்ந்து பயணிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.